தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நூற்புழு கட்டுப்பாடு பற்றி விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள்.
இன்றைக்கு நாம என்ன செய்ய போறோம்னாங்க, பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் என்ற தலைப்புல வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேங்க. நூற்புழுக்கள்னா உங்கள பெரும்பாலானவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஒரு பயிரே இல்ல வயல்ல வந்து பார்க்கும்போது பயிர்ல வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும், நோய் தாக்குதல் இருக்கும். அதனுடைய அறிகுறிகளும் உங்களால முடிஞ்சவரையும் தெல தெளிவா பார்க்க முடியும். ஆனா அந்த நூற்புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நூற்புழுக்களை வந்து உங்களால கண்ணாலையும் பார்க்க முடியாது. அதை தாக்கக்கூடிய அறிகுறியும் அவ்வளவு எளிதாக மற்ற பிற அறிகுறிகள் வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பெரும்பாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் வந்து மண் ஈரப்பதம் பற்றாக்குறை அல்லது சத்து பற்றாக்குறை ஒத்துருக்கும். அதனால உண்மையிலேயே நூற்புழு தாக்கியிருந்து அதை நீங்க பார்க்கும்போது ஒருவேளை வயல்ல ஈரம் பத்தலையோ இல்ல வயல்ல பயிர்ல சத்துக்குறைவு இருக்குதோ அதனால அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தப்பான ஒரு கணிப்புக்கு நீங்க போயிடுவீங்க. அதனால இன்னைக்கு நூற்புழுக்கள்னா என்ன, நூற்புழுக்கள் தாக்குதுனால என்னென்ன அறிகுறி ஏற்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் நூற்புழுக்கள் பயிரை தாக்கியிருந்தா அதுக்கு என்னென்ன மேலாண்மை முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம். இந்த நூற்புழுக்கள்னு வந்து தமிழ்ல ஏன் சொல்றோம்னா, இந்த புழுக்கள் கண்ணுக்கு தெரியாது, நிறமற்றது. மேலும் சாதாரணமா நம்ம தையலுக்கு பயன்படுத்துற நூலை வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி தண்ணியில போட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குங்க. அந்த நூற்புழு நிறமற்றதா இருக்கும், தலையும் வாலும் ஒரே மாதிரியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாததா இருக்கும், சின்ன சின்னதா இருக்குதுங்க. அதனால நூலை வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி பார்க்கும்போது தோன்ற தோட்டத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருப்பதுனால இதை நாம நூற்புழுக்கள் சொல்றேங்க. சரி, இந்த நூற்புழுக்கள் என்னென்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான நூற்புழுக்கள் மண்வாழ் நூற்புழுக்களா இருக்கின்றன. இந்த மண்ணில இருக்கக்கூடிய நூற்புழுக்கள் என்ன பண்ணும்னா, பயிர் வந்து சாகுபடிக்கு ரெடியான உடனே விதைப்புக்கு அப்புறமோ இல்ல நடவுக்கு அப்புறமோ மெதுவா வந்து வேரை வந்து தாக்க ஆரம்பிக்குதுங்க. வேரை எப்படி தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணில இருந்துகிட்டே வேரை வந்து வெளிப்பக்கமா தாக்கும். இன்னும் சில நூற்புழுக்கள் என்ன பண்ணுங்கன்னா, மண்ணில பாதி இருந்த வாரம் வேருள்ள பாதி இருந்த வாரம் தாக்கும். இன்னும் சில நூற்புழுக்கள் என்ன பண்ணுன்னாங்க, வேர் உள்ளார முழுமையா உட்புகுந்து ஒரே இடத்துல இல்லாம சுரங்க மாதிரி தோண்டிக்கிட்டே செல்லுக்கு இடையில போய்கிட்டே இருக்குங்க, குடைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குங்க. இன்னும் சில நூற்புழுக்கள் என்ன பண்ணுன்னாங்க, ஒரு இடத்த தேர்வு பண்ணிக்கும், கடைசி வரைக்கும் அந்த தேர்வு பண்ண இடத்திலேயே இருந்துகிட்டு அதனுடைய ஆயுட்காலம் முழுவதையும் அதை கழிக்குங்க. இவ்வாறு இந்த நூற்புழுக்கள் பயிரை தாக்கும்போது என்ன ஆகுதுனா, பயிரில் வந்து சேதாரம் இருக்கும். எப்படின்னா, முதல்ல வந்து வேர்ல வந்து காயங்கள் இருக்கும், அப்புறம் வேர்களில் வந்து சில வேதியியல் மாற்றம் ஏற்படுதுங்க, அப்புறம் சில வினையல் மாற்றம் ஏற்படுது. அதனால பாதிக்கப்பட்ட பயிர் என்ன செய்யுதுன்னாங்க, உரிய முறையில வயல சத்து இருந்தும் சரி நீர் சத்து இருந்தும் சரி சரியாக உறிஞ்ச முடியாத சூழ்நிலைக்கு உந்தப்படுதுங்க. அதனால என்ன பண்ணுது, பாதிக்கப்பட்ட பயிரில் வந்து உரிய சத்து போட்டிருக்கீங்க, நீர் பற்றாக்குறை எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பயிர் வந்து அந்த சத்துக்களையோ நீர் சத்துக்களையோ உறிஞ்ச முடியாத சூழ்நிலையில அது என்ன செய்யுதுன்னா, வாடிய தோட்டத்தை காமிக்கும், இலையெல்லாம் மஞ்சள் நிறமாக்கி காமிக்கும், வளர்ச்சி இல்லாம காமிக்கும். இதெல்லாம் முக்கியமான நூற்புள்ளி அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் பாத்தீங்கன்னா, வயல் முழுக்க ஒரே மாதிரியே சீரா இருக்காது, ஆங்காங்கே திட்டுத்திட்டாக பயிர்கள் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சள் நிறமாகி வாடிய தோட்டத்தின் காணப்படும். ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சத்து பற்றாக்குறை இருந்தாலும் சரி நீர் பற்றாக்குறை இருந்தாலும் சரி வயல் முழுவதும் சீராக ஒரே மாதிரியான அறிகுறி கொண்டிருக்கும். ஆனா இந்த நூற்புழுக்கள் இயற்கையிலேயே வயல் முழுக்க ஒரே மாதிரியாக சீராக வியாபித்திருக்காது, ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக காணப்படும். அதனாலதான் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும் ஆங்காங்கே திட்டுத்திட்டான வளர்ச்சி குன்றிய மஞ்சள் நலமடைந்த வாடிய தோற்றமுடைய பயிர்களா ஒரு சிம்டம் பாத்தீங்களா, அறிகுறிகள் அந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும். சரி, இந்த மாதிரி அறிகுறி தென்பட்ட உடனே மறுபடியும் இது உறுதி செய்யணும், இது நூற்புழு தாக்குதலான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்யறீங்கன்னா, பயிர் வேற பிடிங்கி பாக்குறீங்க. பயிர் வேற பிடிங்கி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பயிர்ல ஆணி வேர் இருக்கும், சல்லி வேறு பக்க வேர்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், இது ஒரு அறிகுறி. இன்னும் பாத்தீங்கன்னா, வேர்ல சில காயங்கள் இருக்கும். இன்னும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா, வேர்களில் முடிச்சுகள் காணப்படும். இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ணும்னா, பூச்சி, அதாவது நூற்புழு கூட்டு நோய்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது என்ன செய்யுதுனாங்க, நூற்புழு வந்து வேர்ல வந்து காயத்தை ஏற்படுத்துது. அந்த காயத்தின் வழியாக பூஞ்சாலனமோ இல்ல வேற பாக்டீரியாவோ உள்ளார உட்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு உட்புகும் போது என்ன செய்யுதுன்னா, இந்த நூற்புழுவும் பூஞ்சாலமும் பாக்டீரியாவும் ஒன்றாய் இணைந்து கூட்டு நோய் உண்டு போனது. அந்த மாதிரியான சூழ்நிலையில வேர்பகுதி வந்து அழுகிடும், கரும்பு நிறமாக மாறிடும். இதெல்லாம் பொதுவாக நூற்புழு ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள். இவ்வாறு இருக்கும்போது இதுக்கு வந்து நூற்புழு தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தினப்பறம் தான் நம்ம கண்ட்ரோல் மிஷின், அதாவது கட்டுப்பாட்டு முறைக்கு போனோம். இப்ப வந்து பல்வேறு முறைகள் கட்டுப்பாடு பரிந்துரைக்கப்பட்டாலும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்ற அவசியத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது பூச்சி நோயில கட்டுப்பாட்டுக்கு நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னு பெரும்பாலானவர்கள் அறிவார்கள். அதே மாதிரி ஒருங்கிணைந்த நூற்புழு கட்டுப்பாடு இருக்குதுங்க. அது எப்படி பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்ல ஒரு காய்கறி பயிரை உதாரணத்துக்கு எடுத்தோம். காய்கறி பயிர்னு பார்க்கும்போது காய்கறி பயிரில் நிறைய நூற்புழுக்கள் தாக்குகின்றன. அதுல முக்கியமான நூற்புழுன்னு பாத்தீங்கன்னா வேர்முடிச்சு நூற்புழு. இந்த வேர்முடிச்சு நூற்புழுனா என்னன்னா, வேர்ல முடிச்சுகளை ஏற்படுத்தினால அதுக்கு வேர்முடிச்சு நூற்புழுன்னு சொல்றாங்க. இந்த நூற்புழுக்கள்ல ஆண் பெண் என்ற உருவ வேற்றுமையுடன் இரண்டு நூற்புழுக்களும் இருக்கிறது ஒரே சிற்றினத்துல. இதுல வந்து ஆண் நூற்புழு வந்து பயிரை தாக்காது, பெண் நூற்புழு பயிரை தாக்கும். ஒரு பெண் நூற்புழு தன்னுடைய ஆயுள் காலத்துல வந்து 300 முட்டைகளை இடும். அதனால ஒரு நூற்புழு வந்து அதனுடைய ஆயுட்காலமான ஒரு மாதத்துல 300 மெட்டோடு, அதாவது 300 நூற்புழுக்களா மாறிடும். அதனால வயலில் உள்ள நூற்புழு எண்ணிக்கை ஏற்ப இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தலன்னா பயிர் முழுக்க நூற்புழா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த நூற்புழுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்ப்போம். முதல்ல உழவியல் முறையில நாம கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, பயிர் சுழற்சி முறை. பயிர் சுழற்சி முறைன்னா என்னன்னா, காய்கறி பயிர், காய்கறி பயிர் அடுத்து தானிய பயிரை பயிரிடும். அப்படி பயிரிடும் போது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, காய்கறி பயிரை தாக்கக்கூடியது வேர்முடிச்சு நூற்புழு. அந்த வேர்முடிச்சு நூற்புழு பெரும்பாலும் தானிய பயிரை தாக்காது. அப்ப உங்க வயல்ல வந்து இருக்கிற வேர்முடிச்சு நூற்புழு இறைச்செடி இல்லாம பட்டினியால இறந்து போறதுக்கோ இல்ல மடிந்து போறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அதனால வெறுமனே வெறும் பயிர் சுழற்சி, ரெண்டு காய்கறிக்கு பயிருக்கு இடையில ஒரு தானிய பயிரை பயிரிட்டினாலே ஈஸியா இலகுவா நம்ம நூற்புழு கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, கோடையில ஆழ உழவு செய்யறது. அதாவது மார்ச் டு ஜூன் ஜூலை மாசத்துல வந்து நம்ம கோடையில ஆழ உழவு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வேர்முடிச்சு நூற்புழு பாத்தீங்களா, அது மண்ணு கீழே தங்கியிருக்கிற வேர்முடிச்சு நூற்புழுக்கள் அதனுடைய வளர்ச்சி உற்ற பருவமோ வளர்ச்சி உரா பருவமோ இல்ல அதனுடைய முட்டை பொடுகளோ மேற்புறத்துக்கு கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்பத்தினால அழிக்கப்படுறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படியும் செய்யலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, நூற்புழுக்களை கவர்ந்து இழுக்கும் பயிர்களை பயிரிட்டு நூற்புழு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தட்டப்பயிர். இப்ப நீங்க காய்கறி பயிரை வந்து சாகுபடி பண்றதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அந்த காய்கறி பயிர் சாகுபடி பண்றதுக்கு முடிவு பண்ணதுக்கு ஒரு 45 நாட்களுக்கு முன்னாடி இந்த தட்டப்பயிரை பயிரிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தட்டப்பயிருக்கும் வேர்முடிச்சு நூற்புழுக்கும் ரொம்ப நிரம்ப ஒரு பொருத்தம் உண்டு. உடனே தட்டப்பயிரை வந்து வேர்முடிச்சு நூற்புழு தாக்க ஆரம்பிக்கும். வயலில் உள்ள வேர்முடிச்சு நூற்புழு எல்லாமே தட்டப்பயிருக்குள்ளார ஏறிக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த தட்டப்பயிரை வந்து நட்ட 30-40 நாட்களால அந்த தட்டப்பயிரை வந்து அடியோட வேரோட பிடுங்கி அப்புறப்படுத்திட்டீங்கன்னா, உங்க வயல் உள்ள நூற்புழுக்கள் அந்த தட்டப்பயிரோட உங்க வயலை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி செய்யலாம்? அப்படியே இல்லன்னா, இந்த சனப்புன்னு ஒரு பயிர், அந்த சனப்பு பயிரை என்ன செய்யணும், அப்படிதாங்க செய்யும். எப்படி செய்யணும்னா, உங்க வயல்ல உள்ள நூற்புழுக்கள் அந்த சனப்பு பயிருக்குள்ளார ஏறிக்கும், அதாவது வேறு உள்ளார உள்ளார சென்றுடும். அந்த சனப்பு பயிர் வந்து என்ன செய்யணும்னா, அந்த வேர்முடிச்சு நூற்புழு உள்ளார வந்ததை வந்து வளர்ச்சி அடைய முடியாம தடுத்து நிறுத்திடும். அதனால உள்ளார பூந்த நெகுமெண்டோடு அதாவது நூற்புழுக்கள் வளர்ச்சி விட முடியாம அதிலே தங்கி அப்படியே இருந்துடுங்க. அப்ப என்ன செய்யலாம், அந்த சனப்பு பயிரை வந்து என்ன செய்யலாம், மடக்கி உழுதுட்டீங்கன்னா உங்களுக்கு பசுந்தால் உரம் மாதிரி ஆயிடுச்சுங்க, உங்க வயல் உள்ள நூற்புழுக்களும் கட்டுப்படுத்துறது ஒரு வாய்ப்பா அமையுங்க. இதெல்லாம் ஒரு சில உழவியல் முறைகள். இதை தவிர வேற என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, கைவினை முறைன்னு முறையில வந்து மண் வெப்பமூட்டுதல் முறையில நூற்புழு கட்டுப்படுத்தலாம். அப்படின்னா என்னன்னு சொன்னோம்னா, ஆடிப்பட்டத்துக்கு நீங்க காய்கறி நாத்தை வந்து தேர்வு செய்யணும், இல்ல காய்கறி நாத்தை வந்து தயார் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், நீங்க திரும்ப திரும்ப நாத்தங்காலுக்கு ஒரே இடத்த உபயோகப்படுத்தாம 2 வருடத்துக்கு ஒரு தடவை காய்கறி நாற்றங்கால் இடத்த மாத்தி அமைக்கும். ஏன்னா அந்த நாற்றங்களை தொடர்ந்து நாற்றங்கள் தயார் பண்றதுக்கு உபயோகிக்கும் போது அதில் உள்ள நெமெட்டோடு அதாவது நூற்புழுக்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த பயிரை தாக்கிறதுக்கு அந்த நாற்றங்கால தயாரிக்கப்பட்ட நாற்று மூலயமா உங்களுடைய நடவடிக்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 வருடத்துக்கு வந்து நாற்றங்களை மாத்தி அமைக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, அந்த நாற்றங்கால் இருக்கு பாத்தீங்களா, அத நாற்றங்கால் பதத்துக்கு உழுது கொண்டு வந்த பிறகு அந்த நாற்றங்காலை காற்று புகாவண்ணும் 8 காஜி பருமனும்ல நிறமற்ற பாலித்தீன் விருப்பம் மூலயமா இறுக்கமா மூடி வைக்கும். எப்ப மூடி வைக்கும் பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல மூடி வைக்கணும், அதாவது மார்ச் ஜூன் மாசத்துல மூடி வைக்கணும். அப்படி மூடி வைக்கும் போது என்ன பண்றோம் பார்த்தோம்னா, மண்ணுள்ள ஈரப்பதம் ஆவியாக முடியாமலும் மேல உள்ள சுருண்டை வெப்பம் அந்த பாலித்தீன் விருப்பு வழியா உள்ளே உட்புதலாலும் அந்த நாத்தங்கால நீங்க மூடி வைத்திருக்க பகுதியில வந்து வெப்பநிலை கிட்டத்தட்ட 10-15 டிகிரி வரையிலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10-15 டிகிரி சென்டிகிரேட் வரையிலும் வெப்பம் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விரிப்பின் கீழே உள்ள மண்ணில் உள்ள நெமட்டோடுகள் அதாவது நூற்பூடுகள் எல்லாம் அழிந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மிக எளிமையான முறைங்க. இந்த முறையில பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாற்றங்கால்னா ஒரு ஹெக்டருக்கு தேவையான நாற்றுகள் தயார்படுத்துக்கு வெறுமனே 250 ரூபாய் செலவு, வேற எந்த ஒரு இடுபொருளும் தேவையில்லை. நீங்க நூற்புழு தாக்காத நாற்றுகளை பெறணும்னா இந்த மண் வெப்பமூட்டுதல் முறையில சூரிய வெப்ப காலமான இல்ல கோடை காலத்துல மண் அதாவது நாத்தங்காலை தயார் பண்ண பிறகு காற்று புகா மண்ணும் இந்த பாலித்தீன் இருப்பை மூடி வச்சுட்டு அதை வந்து கிட்டத்தட்ட 30 நாளைக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணி நடவுக்கு உபயோகப்படுத்தீங்கன்னா மிகவும் நல்லா இருக்கும். இது வந்து வருமுன் காப்பு முறைன்னு சொல்லலாம், இல்ல கைவினை முறை என்று கூட சொல்லலாம். இதை தவிர என்ன செய்யணும்னா வேற சில அங்கமுறைகள் மூலமா நூற்புள்ள கட்டுப்படுத்தலாம். அதாவது தொழு உரம். தொழு உரம்ன்றது இப்போது கிடைக்குதோ கிடைக்கலையோன்றது தெரியாது, அதாவது நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. இருப்பினும் எங்கெங்கெல்லாம் தொழு உரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த தொழு உரத்தை வந்து ஒரு ஹெக்டர் ஒன்றுக்கு 12.5 டன் வீதம் நடவுக்கு முன்னாடி நீங்க வயல நல்லா சீரா விட்டு கலக்கின அப்படி செய்யலாம். அப்புறம் என்ன செய்யலாம்னா, நூற்புள்ள கட்டுப்பாட்டுக்கு வேப்பம் முன்னாக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம், இல்ல சிறந்த அங்க பொருள்னு சொல்லலாம். அந்த வேப்பம் முன்னாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோன்ற விதத்துல நடவுக்கு முன்னாடி கடைசி உழவுல விட்டு உழுதுச்சுன்னா அது ரொம்ப நல்ல சிறந்த பலனை தரும். இப்படி நூற்புள்ள கட்டுப்படுத்தலாம். சோ நம்ம வந்து உழவில் முறையில் என்னென்ன செய்யலாம்னு பார்த்தோம், அதுக்கு அடுத்தாப்புல வந்து கைவினை முறை அல்லது வருமுன் காப்புன்ற முறையில பார்த்தோம், அதுக்கு அடுத்தால என்ன பார்த்தோம்னா அங்க முறையில என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தோம். இது அனைத்தும் தவிர்த்த பிறகு நூற்புழுவின் தாக்குதல் மிக அதிக அளவில் இருந்தால், நூற்புழுக்களே முன்னமே அறிய முடியாத சூழ்நிலை இருந்தால் ரசாயன நூற்புழு கொல்லைகளை நாம உபயோகிக்கலாம். அது எப்படி பண்ணனு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஃபிரிடான் அதாவது கார்போஃபிரான் என்ற குருணை மருந்து கிடைக்கும். அந்த கார்போஃபிரான் குருணை மருந்தை வந்து ஒரு ஹெக்டருக்கு 33 கிலோன்ற விதத்துல வயல் முழுக்க சீரா இட்டீங்கன்னா அதனாலே உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த எல்லா முறைகளையும் நீங்க ஒருங்கிணைத்து நீங்க செய்யும் போது காய்கறிகளில் நீங்க சிறப்பா நூற்புள்ளி கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட 30-40% வரையிலும் உங்களுடைய மகசூலை அதிகரித்து நல்ல லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு.
இதுவரைக்கும் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நூற்புழு கட்டுப்பாடு பற்றி விரிவாக கூறினார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1-055.